بسم الله الرحمن الرحيم.
ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار، أما بعد. மரியாதைக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய இந்த வாராந்த அமர்விலே ஸ்பெயினில் இஸ்லாம் என்ற தலைப்பிலே சில வரலாற்று குறிப்புகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விளைகிறேன். தாரிகுல் அந்தலுஸ் சொல்வார்கள் அரபியிலே. இந்த ஸ்பெயின் வரலாறு சம்பந்தமாக நாங்கள் பேசுவதற்கு முன்னர், ஏன் ஸ்பெயினுடைய வரலாறு நாங்கள் படிக்கணும், அல்லது ஏன் மக்களுக்கு அது சம்பந்தமாக சொல்லணும் என்பது பற்றிய சில நியாயமான சந்தேகங்கள் எழலாம். அதுக்கு பதில் சொல்லுகின்ற விதத்திலே, ஸ்பெயின் அதாவது ஷிபுகுல் ஜசீரா அல் ஐபீரியா என்று சொல்வார்கள், ஐபீரியன் பெனிசியூலான்னு சொல்வார்கள். இந்த ஸ்பெயினுடைய வரலாற்றை நம்ம எடுத்து பார்ப்போம்னு சொன்னா, கிட்டத்தட்ட 800 வருஷங்கள் முஸ்லிம்களால் ஆளப்பட்ட ஒரு பூமிதான் ஸ்பெயின் என்பது. ஒட்டுமொத்த நம்ம தாரிகுல் இஸ்லாமிய எடுத்து பார்ப்போம், இஸ்லாமிய வரலாற்றை நம்ம எடுத்து பார்ப்போம் சொன்னா, மூன்றில் ஒரு பகுதி இந்த தாரிகுல் அந்தலுஸ் அதாவது ஸ்பெயினுடைய வரலாறு வகிப்பதை நாங்கள் பார்க்கலாம். இது முதலாவது ஒரு செய்தி. எனவே தாரிகுல் இஸ்லாமிய நம்ம படிக்கிறதுக்கு ஆசைப்படுறோம்னு சொன்னா, அதுல ஸ்பெயினுடைய பகுதியையும் நாங்கள் கட்டாயம் படிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது என்பதை நம்ம மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இது முதலாவது விஷயம். இரண்டாவது விஷயம், ஸ்பெயின் சொன்னா இன்றைக்கு நமது சகோதரர்களுக்கு என்ன தெரியும் சொல்லி பார்ப்போம்னு சொன்னா, இளம் தலைமுறையினர்களுக்கு ஸ்பெயின் சொன்னா பார்சிலோனா நினைவில் வரலாம், அதே போல ரியல் மெட்ரிட் நினைவில் வரலாம், அதேபோல கிறிஸ்டியானியோ ரொனால்டோ போன்றவர்கள் நினைவுல வரலாம். இது கொஞ்சம் விவரம் தெரிந்தவர்கள் எடுத்து பார்ப்போம் சொன்னால், ஸ்பெயின் வந்து உலகத்தில் உள்ள மிக சிறந்த ஒரு சுற்றுலா தலம் என்று சொல்லி சொல்லலாம். ஏனைய ஐரோப்பாவிலே உள்ள மிகச்சிறந்த பழைய அதாவது நினைவு தலங்களை கொண்ட ஒரு பூமி என்று சொல்லி நினைக்கலாம். சிலர் பார்த்துட்டு கூட வந்திருக்கலாம். சுற்றுப்பயணம் செய்த பல சகோதரர்கள் குர்துபா போன்ற பல இடங்களுக்கு சென்று அங்கு உள்ள சர்ச்சுகளை பார்த்திருக்கலாம், அதில் உள்ள அலங்காரங்களை பார்த்திருக்கலாம், ரசிச்சிருக்கலாம், இன்னும் பல இடங்களுக்கு போயிருக்கலாம். ஆனால் அந்த சர்ச்சுகளில் எத்தனையோ சர்ச் ஒரு காலத்தில் மஸ்ஜிதுகளாக இருந்தவை என்பது அப்படி பார்க்கக்கூடிய எத்தனையோ பேருக்கு தெரிந்திருக்கும் என்பது சம்பந்தமாக நம்ம கேட்டு பார்ப்போம் சொன்னா, நிச்சயமாக தெரியாமல் இருக்கலாம். ஸ்பெயினுடைய வரலாற்றில் உள்ள கவலைக்குரிய பகுதிகளாக இருப்பவைகள் தான் ஒரு காலத்தில் மிகச்சிறந்த இஸ்லாமிய அடையாளங்களாக மார்க்க கல்வியை ஊட்டி ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை வளர்த்த அந்த மஸ்ஜிதுகள் பிற்காலத்திலே ஸ்பெயினுடைய வீழ்ச்சியின் பின்னர் சர்ச்சுகளாக கிறிஸ்தவ தேவாலயங்களாக மாற்றப்பட்டன என்ற வரலாறு என்பது ஒரு நாங்கள் இந்த இடத்துல சொல்லக்கூடிய சாதாரணமாக ஒரு வாசிப்பல்ல, அது முஸ்லிம் சமூகத்துடைய மிகப்பெரியோரு பேரிழப்புகளில் ஒன்று என்று கூட சொல்லலாம். இது இரண்டாவது விஷயமாக நாங்கள் சொல்றது. அடுத்ததாக சகோதரர்களே, ஸ்பெயினுடைய வரலாற்றை நம்ம எடுத்து பார்ப்போம்னு சொன்னா, ஏன் எப்படி முஸ்லிம்கள் வெற்றி கொண்டார்கள், எதனால் முஸ்லிம்கள் அந்த ஸ்பெயினை இழந்தார்கள், ஏன் முஸ்லிம்கள் தோல்வியை சந்தித்தார்கள், இது ரெண்டுலேயுமே பல படிப்பினைகள் நமக்கு இருக்குது. இன்னும் சொல்ல போனால், நாம் வாழக்கூடிய இந்த சர்வதேச இன்றைய இஸ்லாமிய உலகம் பேசக்கூடிய ஒன்றுதான் முஸ்லிம்களுடைய ஒற்றுமை. அதுபோல ஹிலாபத்து உருவாக்கப்பட வேண்டும், ஒரு ஹிலாபா இஸ்லாமிய சர்வதேச இஸ்லாமிய சமூகத்தை ஒன்றுபடுத்தக்கூடிய ஒரு உண்மையான இஸ்லாமிய ஆட்சி தலைமைத்துவம் ஒன்று தேவை என்ற இந்த முணுமுணுப்புகள் இன்றைக்கு பரவலாக பேசப்படுவதை பார்க்கிறோம். இதனால் அவ்வப்போடு ஏற்படக்கூடிய சில எதேச்சியான ஹிலாபத்து அறிவிப்புகளால் ஏமாற்றப்பட்டு பலர் நாடுகளை துறந்து அவங்களோட தலைமையில ஜிஹாது செய்ய போறோம் போகக்கூடிய காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப எனவே இந்த ஜிஹாத உருவா அதாவது ஜிஹாது செய்ய வேண்டும், ஹிலாபத்தை நம்ம ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறார்களோ அவர்கள் முதலாவது ஒரு விஷயத்தை விளங்கணும். இந்த ஹிலாபத்து என்பதோ இஸ்லாமிய ஆட்சி என்பதோ நாங்கள் புதிதாக உருவாக்கக்கூடிய ஒன்று அல்ல. ஒரு காலத்தில் முஸ்லிம்கள் இந்த உலகத்தை ஆட்சி செய்தார்கள். இந்த உலகத்தில் இருந்த மிகப்பெரிய பேரரசுகள் ஒன்று இஸ்லாமிய பேரரசு. உலக சரித்திரத்தை நம்ம எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால் உலகத்தில் மிக கூடுதலான பகுதியை ஆட்சி செய்த சமுதாயம் முஸ்லிம்கள். உலகத்தில் இன்றைக்கு மூளை முடுக்கலுக்கெல்லாம் தொழில்நுட்பத்தை பத்தியும் டெக்னாலஜியை பத்தியும் ஏனைய விஷயங்களை பத்தி பேசுறாங்கன்னு சொன்னா அதுக்கு வித்திட்டவர்கள் முஸ்லிம்கள். அப்ப எனவே நாங்க இன்னொரு இடத்திலிருந்து ஒரு அதிகாரத்தை கைப்பற்றதுக்கு முன்னர் புதிதாக நாம ஆட்சியை உருவாக்க போற சமூகம் கிடையாது. நம்ம ஆண்டவர்கள் இந்த உலகத்தை. அப்ப எதனால இழந்தோம், ஏன் இந்த ஆட்சி முஸ்லிம்களை விற்று போய்விட்டது என்பது சம்பந்தமாக நம்ம படிக்கணும்னு ஆசைப்படுறோம்னு சொன்னா எங்களோட வரலாற்றை நாங்கள் மீள்வாசிப்பு செய்ய வேண்டும். அதுல மிக முக்கியமான படிப்பினைகள் பல ஸ்பெயினுடைய வரலாற்றில் இருப்பதை பார்க்கலாம். இன்னும் சொல்ல போனா ஸ்பெயினுடைய வரலாற்றை படிக்கின்ற போது ஏற்படுகின்ற மனவேதனைகள் ஒன்று என்ன தெரியுமா, ஒரு அந்த முஸ்லிம்கள் ஸ்பெயினை ஆட்சி செய்து கொண்டிருந்த நேரம் அந்த முஸ்லிம்களுக்கு முஸ்லிம் சாம்ராஜ்யத்துக்கு பக்கத்திலே உள்ள சில சின்ன சின்ன குட்டி சாம்ராஜ்யங்கள் எல்லாம் இஸ்லாமிய அந்த நாட்டுக்கு அதாவது ஸ்பெயினுள்ள இருக்கக்கூடிய அந்த ஹிலாபத்துக்கு அந்த ஆட்சிக்கு வரி செலுத்தியது. இதுதான் வரலாறா இருந்துச்சு ஆரம்பத்தில். ஆனா ஸ்பெயினுடைய வீழ்ச்சியில நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா கடைசிக்கு உர்நாத்தா என்ற அந்த ஒரு பிரதேசத்தை மையப்படுத்தியதாக இருந்த அந்த ஆட்சியின் போது அங்க உள்ள முஸ்லிம் மன்னர்கள் பக்கத்தில் இருந்த கிறிஸ்தவ சாம்ராஜ்யங்களுக்கு டெக்ஸ்ட் கட்டினார்கள் என்பதை பார்க்கலாம். அந்த வரலாற்றுலாம் நம்ம படிக்கின்ற போது உண்மையிலேயே ஏன் இப்படி ஒரு பெரிய ஒரு அதிகாரத்தில் இருந்த சமுதாயம் எதனால் அதிகாரத்தை கைப்பற்றிச்சு, எதனால் அந்த அதிகாரம் இல்லாமல் போனது என்பது சம்பந்தமாக நாங்கள் படிப்போம் என்று சொன்னால் முஸ்லிம்களுடைய ஒற்றுமை எதில் இருக்கிறது, முஸ்லிம்களுடைய பலவீனம் எதில் இருக்கிறது என்பதை நம்ம மிக எளிதாக எடை போட்டுக் கொள்ளலாம் என்பதை நம்ம மனசுல பதிய வைக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இப்ப நாங்கள் நேரடியாக இந்த ஸ்பெயின் பத்தி பார்ப்பதற்கு நாங்கள் செல்வோம். ஷிபுகுல் ஜசீரா அல் ஐபீரியா, ஐபீரியன் பெனிசுலான்னு சொல்வார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய அதாவது நம்ம பார்க்கக்கூடிய இந்த அந்தலுஸ், அரபியிலே அந்தலுஸ் என்பார்கள். இன்றைக்கு இது போர்ச்சுகல் ஸ்பெயின் என்ற இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. நீங்க மத்திய தரைக்கடல் மெடிட்டரேனியன் சீன்னு சொல்வார்கள், மத்திய தரைக்கடலிருந்து மேற்கு பக்கமாக இருக்கக்கூடிய ஒரு தீப கட்டம் தான் ஸ்பெயின் என்பது. அது இன்றைக்கு போர்ச்சுகலாகவும் அதனுடைய மேற்கு பகுதி வந்து போர்த்துக்கல் என்ற ஒரு நாடு, மற்றைய பகுதி வந்து அதாவது ஸ்பெயினாக இருக்கிறது, அதனுடைய வடக்கு பகுதி பிரான்ஸாக இருப்பதை நம்ம பார்க்கிறோம். பிரான்ஸ்ல 80% பகுதி முஸ்லீம்கள் கைப்பற்றினாங்க என்று சொன்னா நாங்க நம்புவோமா, நமக்கு தெரிஞ்சிருக்குமா அந்த அடையாளங்கள் இன்றைக்கு இருக்குதா, தெரியாது. ஆனா இந்த ஸ்பெயின் வரலாற்றை படிச்சிருப்போங்களை நீங்க பார்க்கலாம், பிரான்சுடைய 80% பகுதி முஸ்லீம்களால கைப்பற்றப்பட்டது. ஆனா இன்றைக்கு பிரான்ஸ் முழுக்க முழுக்க ஐரோப்பிய நாடுகளிலே இஸ்லாத்துக்கு எதிரான சட்டங்களை கொண்டு வருவதிலும் இஸ்லாமிய அடையாளங்களை அழிப்பதிலும் இன்னும் சொல்ல போனால் அதாவது இந்த இஸ்திரமார் காலனித்துவ காலத்திலே லிபியா போன்ற அது போன்ற ஏனைய முஸ்லீம் நாடுகளையெல்லாம் கைப்பற்றி தன்னுடைய காலனித்துவத்தின் அடையாளமாக அங்கு இஸ்லாமிய எழுச்சி வரக்கூடாது என்பதற்காக திட்டமிட்டு செயல்பட்ட ஒரு நாடுதான் பிரான்ஸ் என்பது. இந்த பிரான்சுடைய 80% பகுதிகள் முஸ்லிம்களால கைப்பற்றப்பட்டுச்சு. இன்னும் சொல்ல போனால் பாரிசுடைய கதவை இஸ்லாமிய படைகள் போய் தட்டக்கூடிய அளவுக்கு முஸ்லிம்களுடைய செல்வாக்கு விரிந்த ஒரு பகுதிதான் ஐரோப்பாவுடைய இந்த தெற்கு பகுதியாக அல்லது மேற்கு பகுதியாக இருக்கக்கூடிய நாம் பார்க்க போகின்ற இந்த ஸ்பெயினுடைய வரலாறு என்பதை நம்ம மனசுல பதிய வச்சுக்கொள்ளணும். அன்புள்ள சகோதரர்களே, இது கிட்டத்தட்ட அதாவது இன்றைக்கு இரண்டு நாடுகளாக இருந்தாலும் இது ஒரு தீபகற்பம். இதுக்கு அந்தலுஸ் என்று சொல்வார்கள். சுமார் 6 அதாவது எகிப்துல 3/3 பகுதியை உள்ளடக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஒரு நிலப்பரப்பு. இந்த பகுதியில இதனுடைய வரலாற்றை நம்ம எடுத்து பார்ப்போம்னு சொன்னா இதனுடைய பழங்குடிகளாக இருந்தவர்கள் ஸ்காண்டினேவியா என்ற ஸ்காண்டினேவியன் என்று சொல்லக்கூடிய அதாவது டென்மார்க், ஸ்வீடன், நோர்வே போன்ற இந்த நாட்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய பழங்குடி மக்கள், காட்டு மிராண்டித்தனமானவர்கள், அவங்களோட வரலாற்றை பார்த்தா வழங்கும். இவர்கள் தான் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, வட ஐரோப்பாவுடைய வட பகுதியிலிருந்து தெற்கு பகுதியாக இவங்க பயணித்து இந்த ஸ்பெயினை கைப்பற்றி அதுல வாழ்ந்தார்கள். அவங்களுக்கு வண்டல் என்று சொல்லப்படும். வண்டல் என்று சொன்னா அதுக்கு ஆங்கில மொழிக்கு நம்ம அர்த்தத்தை பார்ப்போம்னு சொன்னா, காட்டு மிராண்டித்தனமான நாகரிகம் தெரியாதவர்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் உள்ளவர்களுக்கு தான் இந்த வண்டலிசம் என்று சொல்லப்படுறத நாங்க ஆங்கிலத்துல பார்க்கலாம். இதுவனால அந்த மக்கள் அங்க இருந்ததால அது பந்தலூசியா என்று அழைக்கப்பட்டு காலப்போக்கில் அது அரபியில அந்தலுசு என்று மறுவியது என்று பார்க்கலாம். இதனால் தான் ஸ்பெயினுக்கு அரபியிலே அந்தலுசு என்று பெயர் வந்துச்சுன்றத நம்ம வரலாற்றுல பாக்குறோம். இதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்ப்போம்னு சொன்னா, ஏன் இது ஸ்பெயின் சம்பந்தமான ஒரு ஒரு அடிப்படையான ஒரு அறிவு. அதுக்கு பின்னாடி இந்த வண்டல் என்று சொல்லக்கூடிய இந்த இன மக்கள் அந்த நாட்டை விட்டு போய்விட்டார்கள். அதன் பின்னர் விசிகோதிக் என்று சொல்லக்கூடிய அரபியிலே கூத் அல்லது கவுத் என்று சொல்வார்கள், இந்த மன்னர் இந்த மக்கள் தான் அந்த பிரதேச ஆட்சி செய்யறாங்க. முஸ்லீம்கள் ஸ்பெயினை கைப்பற்றுகின்ற வரைக்கும் இவர்களுடைய கை அதிகாரத்தில் தான் ஸ்பெயின் இருந்தது என்பதை நம்ம பார்க்கலாம். இது ஸ்பெயின் சம்பந்தமான ஒரு ஒரு சுருக்கமான ஒரு அறிமுகம். ஏன் முஸ்லீம்கள் ஸ்பெயினை கைப்பற்ற வேண்டும் என்பது சம்பந்தமாக நாங்க பார்ப்போம்னு சொன்னா, அதாவது உமையா கிலாபத்துடைய உமையா கிலாபத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னாடி குலபா ராசிதன்கள் ஆட்சி காலம், அதுல அதாவது முஆவியா ரழியல்லாஹு அன்ஹுடைய அந்த ஆட்சியிலிருந்து தான் உமையா கிலாபத்து கணிக்கப்படுவதை நாங்க பார்க்கிறோம். இந்த உமையா கிலாபத்தை நீங்க எடுத்து பார்ப்பீங்கன்னு சொன்னா, உண்மையிலே இஸ்லாமிய வரலாற்றில் மிகப்பெரிய வெற்றிகள், இஸ்லாம் உலகின் மூளை முடுக்கெல்லாம் போய் சேர்வதற்கான மிகச்சிறந்த படை நகர்வுகளையும் திட்டங்களையும் முன்வைத்தவர்கள உமையாக்களுடைய பங்களிப்பு வந்து இன்றியமையாத ஒன்று என்று சொல்லலாம். அப்ப இந்த உமையாக்களுடைய இந்த கிலாபத்தின் போதுதான் ஆப்பிரிக்காவுடைய வடப்பகுதி, வட ஆப்பிரிக்கா என்று சொல்வார்கள், இது முழுக்க கைப்பற்றப்படுகிறது. கைப்பற்றப்பட்டு அதுல இடைக்கிடையே ஆட்சி தளம்பல்கள் வந்து அங்க போகின்ற போது அந்த கைப்பற்றிய தளபதிகள் சரியான சில கட்டமைப்புகளை செய்யாத காரணத்தினால பல சமயங்கள்ல ஆட்சியில் இல்லாமல் போய் அங்குள்ள மக்கள் மதம் மாறிப்படியான நிறைய பிரச்சனைகள்லாம் வந்துச்சு. இப்ப இந்த பருவத்துலதான் இந்த வட ஆப்பிரிக்காவை கைப்பற்றின முஸ்லிம்கள் இந்த தெற்கு பக்கமாக வாரதாக இருந்தா மிகப்பெரிய ஒரு பாலைவனம் சூடான் அதை போல அது எல்லாத்துக்கும் சஹாரா பாலைவனம் அந்த பக்கம் தான் இருக்குது. அப்ப எனவே முஸ்லிம்களுடைய அதாவது படை நகர்வுல முன்னெடுப்பு என்னன்னு சொன்னா, மக்கள் இருக்கிற தேசங்களை தான் கைப்பற்றுவாங்க. என்னத்தை கைப்பற்றுறது? கனிமத்தோ அல்லது ஏனைய விஷயங்களுக்கு அப்பால் இஸ்லாத்துடைய செய்தியை கொண்டு செல்வது. ஜிஹாதுல வந்து அதாவது ஜிஹாது தலபு ஜிஹாது தஃபா என்று சொல்லி ரெண்டு சொல்வார்கள். ஒன்னு நமக்கு எதிராக வருகின்ற போது அதுக்கு தற்காப்பு நடவடிக்கையை மேற்கொள்வது ஜிஹாது தஃபா, அதே போல இஸ்லாத்துடைய செய்தியை கொன்று செல்வது, அடுத்த சமுதாயத்தை கொன்று செல்வது ஜிஹாது தலபுன்னு சொல்வார்கள். இதுக்கு முன்னர் ஒரு விஷயத்தை சொல்லணும், முஸ்லிம்கள் அதாவது இந்த ஐரோப்பாவை கைப்பற்ற போறதுக்கு முன்னாடி ஐரோப்பாவுடைய நிலைமை எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, பல மாதிரி பல விஷயங்களை சொல்வார்கள். அதிலும் குறிப்பாக ஐரோப்பா மக்கள் வந்து படிப்பறிவு இல்லாதவர்களாக, சாதாரண அவங்களுடைய இயல்பு வாழ்க்கையிலே நாகரிகம் தெரியாதவர்களாக, மிக மோசமான கலாச்சார அதாவது வீழ்ச்சி அங்கே காணப்பட்டதை பார்க்கிறோம். அவங்கள்ட்ட அறிவும் இல்ல, பண்பாடு இல்ல, எந்த அளவுக்குன்னு சொன்னா அவர்கள் வருடத்தில் ஒரு தடவைதான் குளிப்பார்களாம். அந்த அழுக்கோடு இருப்பதை வந்து அது அவங்களோட அவங்களுக்கு ஒரு பறக்கத்தாக அந்த மக்கள் நம்பியிருந்தார்கள். இன்னும் சொல்ல போனா இந்தியாவில காணப்பட்ட இந்துக்கள்கிட்ட காணப்பட்ட உடன்கட்டை ஏறுதல், ஒருத்தர் மரணிச்சுதான் சொன்னா அவருடைய மனைவியும் சேர்ந்து அந்த ஆளோட எரிஞ்சிடணும் என்ற மாதிரியான இப்படி இன்னும் நிறைய மிருகத்தனமான சில வழிமுறைகள் எல்லாம் அங்க இருந்துச்சு. ஆனா கிறிஸ்தவ மதம் இருந்துச்சு, கிறிஸ்தவ மதம் அங்க இருந்துச்சு. ஆனா அந்த மதம் சொல்லக்கூடிய அமைப்பில் அந்த மக்கள் மத்தியில செல்வாக்கு செலுத்தவும் இல்ல, அந்த மதத்தை பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள் அந்த அமைப்பில தாவா செய்யவும் இல்ல. அது இல்லாம இது அந்த மக்களுடைய பண்பாட்டு விஷயமாக இருந்தாலும், அடுத்ததாக அங்கு ஏற்றத்தாழ்வு வர்க்கரீதியான வேறுபாடு இருந்துச்சு. நிலப்பிரபுத்துவம் காணப்பட்டது, அரசர்கள் நிலப்பிரபுகள், அதுக்கு அடுத்தபடியாக கிறிஸ்தவ பாதிரிமார், இவங்க எல்லாருமே மூன்று பேரும் கூட்டாக சேர்ந்து கொண்டு வளம் குறைந்த மக்களை வந்து அடிமைப்படுத்தி சுரண்டி சொந்த நிலத்தையே அடுத்தவருக்கு கொடுத்து அந்த சொந்த நிலத்திலேயே அடிமையாக வாழக்கூடிய அமைப்பில் தான் அந்த மக்களுடைய இயல்பு வாழ்க்கை காணப்பட்டது என்பதை பார்க்கிறோம். இது அந்த ஐரோப்பாவுடைய முதலாவது நிலை. இப்ப முஸ்லிம்கள் ஏன் இந்த ஸ்பெயினை வெற்றி கொண்டாங்க என்பதை நம்ம பார்ப்போம்னு சொன்னா, நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல கிழக்கு அதாவது வட ஆப்பிரிக்காவை கைப்பற்றியவர்கள் அடுத்ததாக அவங்களுக்கு முன்னால் இருக்கிறது அதாவது வட ஆப்பிரிக்காவுடைய கரையோரம். இங்கால வந்து நீங்க பார்க்கலாம் அத்லாந்திக் சமுத்திரம், இந்த பக்கம் வந்து மெடிட்டரேனியன் சீ, அதாவது மத்திய தரைக்கடல். இதனுடைய சவாஹில் எல்லாமே, கரையோரங்கள் எல்லாமே கைப்பற்றப்பட்டாச்சு. கைப்பற்றப்பட்டு சில சில பகுதிகள் மாத்திரம் சில மன்னர்களுடைய கையில் இருந்தாலும் பெரும்பாலான பகுதி முஸ்லீம்களுடைய கைப்பற்றப்பட்டாச்சு. இப்ப இல்ல, இந்த அந்தலுசுக்கு போறதுக்கான புவியியல் ரீதியான எல்லா இதையும் நீங்க எடுத்து பாப்பீங்கன்னு சொன்னா, நீங்க வட ஆப்பிரிக்காவை எடுத்து பாப்பீங்கன்னு சொன்னா, இந்த கிரிக்கக்கூடிய அதாவது இந்த கிரிக்கக்கூடிய மகரிப் மொரோக்கோன்னு சொல்வார்கள், இது கைருவான். இந்த வட ஆப்பிரிக்கா மொரோக்கோக்கும் ஸ்பெயினுக்கும் இடையில் இருக்கக்கூடிய கடல் அதாவது தூரம் வந்து வெறும் 12.8 கிலோமீட்டர் தான். அதை நீங்க பார்த்தா ஒரு சின்ன நிலப்பு ஒரு கோடு போல இருக்கும். அதுக்கு அந்த நீரிணைக்கு வந்து அதாவது தாரிக் நீரிணை என்று சொல்வார்கள். இதை எடுத்து பாத்தீங்கன்னா 12.8 கிலோமீட்டர் தான். அடுத்தது இந்த படத்தளபதி இதை வெற்றி கொள்வது, முஸ்லீம்கள் வெற்றி கொள்வதற்கான காரணம் இந்த பகுதியெல்லாம் கைப்பற்றப்பட்டாச்சு. இப்போ அடுத்த பக்கம் ஒரு சின்ன கடல் பிராந்தியம் தான், பெரியோர் நிலப்பரப்பு இருக்குது. அந்த பகுதியில நாங்க என்ன செய்வோம், போய் இஸ்லாத்துடைய தூதை கொண்டு செல்வோம் என்ற ஒரு எண்ணம் தான் முஸ்லீம்களுடைய இந்த படையெடுப்புக்கு காரணமாக இருந்தது என்பதை நாங்க பார்க்கலாம். அடுத்தது எப்போது இது கைப்பற்றப்படுகிறது, இந்த ஸ்பெயின் கைப்பற்றப்பட்டதுக்கான காரணி என்ன, என்ன காலம் என்று சொல்லி நம்ம எடுத்து பார்ப்போம்னு சொன்னா, உமையா ஆட்சியிலே வந்த ஹலீஃபா வலிது பின் அப்துல் மலிக் இவருடைய ஆட்சியில அரைவாசி பகுதியில தான் இந்த ஸ்பெயினுக்கான படை நகர்வு மேற்கொள்ளப்படுகிறது. யார் இந்த படை நகர்வை முன்னெடுக்கிறாங்கன்னு சொன்னா, மூசா பின் நுசைர் ரஹிமஹுல்லா, ஒரு தாபை, மிகப்பெரிய ஒரு மிக சிறந்த ஒரு தாபை. இவருடைய வரலாற்றிலே நம்ம பார்ப்போம்னு சொன்னா, சுமார் 75 வயது வரைக்கும் வடாப்பிரிக்காவெல்லாம் வெற்றி கொண்டு அங்க ஏற்பட்ட புரட்சிகளையெல்லாம் தனது தந்திரபாயத்தின் மூலமாக அடக்கினது மாத்திரமல்லாம, இவர் ஸ்பெயினை வெற்றி கொண்டதுக்கு வழிநடத்திய படை என்பது முழுக்க முழுக்க வடாப்பிரிக்காவிலே உள்ள புதிதாக இஸ்லாத்தை ஏற்ற பர்பர் இனம் என்று சொல்லக்கூடிய மக்களை தான் இவர் வழிநடத்தினார். அந்த மக்களை நீங்க எடுத்து அவங்க வரலாற்றை எடுத்து பாப்பீங்கன்னு சொன்னா, உக்குமத் இப்னு நாஃபி என்ற படத்தளபதியால இந்த வட ஆப்பிரிக்கா கைப்பற்றப்படுது. அதுக்கு பின்னாடி வந்த சில பலவீனங்கள் காரணமாக அந்த மக்கள் என்ன செய்யறாங்க, இஸ்லாத்தை விட்டுலாம் மதம் மாறி முஸ்லீம்களுக்கு எதிராக கிளர்ச்சி செஞ்சு புரட்சியெல்லாம் செஞ்சு இப்படி பெரிய அதாவது ஒரு குலப்படியான நிலையில தான் இந்த வட ஆப்பிரிக்காவை கைப்பற்றின மூசா பின் நுசைர் என்ற ஒரு தளபதி. இவர் வட ஆப்பிரிக்காவை முழுக்க கைப்பற்றி தனது கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்த பின்னர் அதுக்கு பின்னாடி இவர் தான் என்ன செய்யறாரு, இந்த ஸ்பெயினுக்கான படை நகர்வை முன்னெடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்றாரு. ஏன் இந்த முயற்சி அவர் மேற்கொண்டாரு, எப்படி மேற்கொண்டாருன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி, யார் இந்த மூசா பின் நுசைர், அவருடைய வரலாற்றை நம்ம எடுத்து பார்ப்போம்னு சொன்னா, இவருடைய வீரத்துக்கு என்ன காரணமா இருந்துச்சு நம்ம எடுத்து பார்ப்போம்னு சொன்னா, ஒரு அருமையான ஒரு வரலாறு தான் இவருடைய வரலாறு, ஒரு வீர வரலாறு. இவருடைய மூசா பின் நுசைர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு தாபி. இவருடைய தகப்பனார், இவருடைய தந்தை நுசைர், இவர வரலாற்றை நீங்க எடுத்து பாப்பீங்கன்னு சொன்னா, இவர் அதாவது ஹிஜிரி 12 நடைபெற்ற, அதாவது பாரசீகர்களுக்கு எதிராக நடைபெற்ற 500 என்ற யுத்தத்தின் போது, ஹாலித் பின் வலீத் ரதியல்லாஹு அன்ஹுவுடைய தலைமையில நடைபெற்ற இந்த 500 என்ற யுத்தத்துல இவர் சிறுவனாக அதாவது ஒரு கைதியாக பிடிபடுறார். யாரு, நுசைர். நுசைர் பிடிபடுறார். இந்த நுசைர் பிடிபட்டதோட இவர் சிறுவர், ஆனா இவர் நல்ல கிறிஸ்தவ மதத்தை பத்தி ஒரு அறிவு வருட்டு இருந்துச்சு. இவர்கிட்ட இஸ்லாம் எடுத்து சொல்லப்படுகிறது, இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றார். எப்படி கிறிஸ்தவ மதத்தில் அவருக்கு ஈடுபாடு இருந்துச்சோ, அதே போல என்ன செய்யறாரு, இஸ்லாத்தை இவர் படிக்கிறார். மன்னர்கள் அந்த பெரிய நல்ல அரச தல படை அரச செல்வாக்கோடும் அதே போன்று மிகச்சிறந்த, குறிப்பாக சொல்லப்போனா சீரின், முகமது பின் சீரின், தாபி ரஹிமஹுல்லா, இவருடைய தந்தை சீரின் போன்றவர்களோடு இவருக்கு சகவாசம் கிடைத்தது. அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, அந்த நல்ல ஒரு சூழல் அவருக்கு மார்க்கத்தை படிப்பதற்கும் நல்ல இஸ்லாமிய அந்த சூழல்ல வளருவதற்கான சந்தர்ப்பமும் அவருக்கு கிடைக்குது. இவர் அப்படியே வளர்ந்து காலப்போக்கில முஆவியா ரதியல்லாஹுனுடைய காலத்தில அரச அதாவது பாதுகாப்பு படையில மிக முக்கியமான பதவியை வகிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு இடத்தை இந்த நுசைர் ரஹிமஹுல்லா அவர்கள் பெறார். இது அவருடைய மூசா பின் நுசைர், இவருக்கு மகன் தான், இவருக்கு மகனா பிறந்தவர் தான் மூசா பின் நுசைர் ரஹிமஹுல்லா. இது மாத்திரமல்ல, இந்த மூசா பின் நுசைருடைய தாயார நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, அப்படின்னா நுசைர் ரஹிமஹுல்லா அவருடைய மனைவி எடுத்து பாப்பீங்கன்னு சொன்னா, இவ வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு யுத்தத்துல, அதாவது ஹாலித் பின் வலீத் ரஹிமஹுல்லா தலைமையில் நடைபெற்ற மிக முக்கியமான யுத்தத்துடைய பேர் மறந்து போயிட்டது, அந்த யுத்தத்துல ஒரு முஸ்லிம் ஒரு முஸ்லிம் படை வீரனை ஒரு எதிரி தாக்குகின்ற சமயத்தில் இவ காண்றான் அந்த காட்சியை. உடனே பக்கத்தில் இருந்த தன்னிடம் இருந்த ஒரு ஆயுதத்தால அந்த எதிரியை தாக்கி அந்த முஸ்லிம் அந்த படை வீரனை இவர் காப்பாற்றுகிறார். அப்ப இப்படிப்பட்ட வீரத்தாய் தந்தைக்கு பிறந்தவர் தான் இந்த மூசா பின் நுசைத் ரஹிமஹுல்லா என்று சொல்லக்கூடிய ஒரு தாபியாகும். இவர் சில 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 செய்திகளையும் சஹாபாக்கள் அறிவிச்சிருக்கிறாரு. இந்த மூசா பின் நுசைத் ரஹிமஹுல்லா தான் வட ஆப்பிரிக்காவுக்கான வாலியாக நியமிக்கப்படுறாங்க. யாருடைய காலத்துல? வலிது பின் அப்துல் மலிக் என்ற உமையா ஹலீஃபா ரஹிமஹுல்லா இவருடைய காலத்துல நியமிக்கப்படுறாங்க. அப்ப இந்த மூசா பின் நுசைத் ரஹிமஹுல்லா அவர்கள் ஹலீஃபா கிட்ட, இப்ப வட ஆப்பிரிக்கா முழுக்க கைப்பற்றப்பட்டு இஸ்லாமிய கொடி அங்கே மேலோங்கிய பின்னர் இவர் ஹலீஃபா கிட்ட அனுமதி கேட்கிறார். வலிது பின் அப்துல் மலிக் கிட்ட, நான் வந்து இந்த ஸ்பெயினை நோக்கி, அதாவது வடக்கு பக்கமா, அதாவது வட பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய இந்த ஸ்பெயின் அந்தலுசை நோக்கி நான் படையெடுக்க போகிறேன் என்று சொல்லி இந்த செய்தியை சொல்றார். அப்ப எனவே ஹலீஃபா என்ன செய்யறாருன்னு சொன்னா, இந்த படையை பாருங்க, இஸ்லாமிய கலாபத்தில் உள்ள ஹலீஃபாக்கள் எப்படி அவங்க ஒரு எந்த அளவுக்கு நிர்வாக திறமையோடு இருந்திருக்கிறாங்க. ஒரு படத்தளபதி ஒரு படை நகர்வை செய்கின்ற போது ஒரு ஹலீஃபாட்ட அனுமதி கேட்டு அந்த அனுமதியை பின்னர் தான் அந்த இதை மேற்கொள்றாருன்னு சொன்னா, அந்த காலத்துல ஹலீஃபா எங்க இருந்தாரு? டமஸ்கஸ்ல இருந்தார், சிரியால. அப்ப மூசா பின் நுசைத் எங்க இருக்கிறாரு? அவர் இருக்கிற எத்தனை கிலோமீட்டர், அதாவது எகிப்தெல்லாம் தாண்டி அல்ஜீரியாவை தாண்டி டூனிஸை தாண்டி மொரோக்கோல இருக்கிறார். அப்ப அங்கிருந்துதான் என்ன செய்யறாரு, அந்த ஒரு நிர்வாக ரீதியான கட்டமைப்பும் ஹலீஃபா கிட்ட அனுமதி கேட்டு செல்லக்கூடிய அந்த அமைப்பும் அதான் முஸ்லிம்களுடைய வெற்றிக்கு மிகச்சிறந்த ஒரு காரணமாக இருந்தது என்றதை பாக்குறோம். அந்த ஒற்றுமையும் அந்த கூட்டு செயற்பாடும் வந்து முஸ்லிம்களுடைய வெற்றிக்கு மிக முக்கியமான பங்களிப்பு செலுத்தியதுல ஒன்றுன்னு சொல்லலாம். அப்ப எனவே ஹலீஃபா கிட்ட இவர் அனுமதி கேட்ட உடனே, வாலி அனுமதி கேட்ட உடனே, வலிது பின் அப்துல் மலிக் சொல்றாரு, போற இடம் கடலை தாண்டி போகக்கூடிய ஒரு பகுதி. கடல், ஏன்னா முஸ்லீம்களுக்கு இது முதல், அதாவது கடல் பயணம், அதாவது ஒரு சில இந்த குபுருஸ் என்று சொல்லக்கூடிய, அதாவது என்ன சொல்லுவாங்க அதுக்கு, குபுருஸ் என்ற ஒரு தீவு, அதை கைப்பற்றியது, அப்படி இப்படி ஒரு சில படை நகர்வுகளை தான் கடல் ரீதியா செஞ்சிருக்காங்க. அப்ப இது வந்து முதலாவது அனுபவம். எனவே நீங்க என்ன செய்யக்கூடாது, ஒரே அடியாக நீங்க போர் தொடுக்க கூடாது. ஒரு ஒற்றர் படைய, அந்த ஸ்பெயினை பத்திய தகவலை சேர்க்கறதுக்காக நீங்க ஒரு படையை அங்க அனுப்பணும் என்று சொல்லி ஹலீஃபா வலிது பின் அப்துல் மலிக் இந்த மூசா பின் நுசைத் ரஹிமஹுல்லா அவர்களுக்கு வந்து என்ன செய்யறாரு, தகவல் அனுப்புறார். இதுக்கு முன்னர் இந்த ஸ்பெயினை வெற்றி கொள்ளுகின்ற இந்த சிந்தனையை முன் வச்சது மூசா பின் நுசைத் ரஹிமஹுல்லா அவர்கள். முதலாவது இந்த செய்தியை முன் வச்சது உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள். உஸ்மான் ரதியல்லாஹுனுடைய காலத்தில்தான் ஸ்பெயின், அதாவது குபுருஸ் என்று சொல்வார்கள் அரபியிலே, சைப்ரஸ் இன்றைக்கு சைப்ரஸ் வந்து கைப்பற்றப்படுறது உஸ்மான் ரதியல்லாஹுனுடைய காலத்தில்தான் அது கைப்பற்றப்பட்டுச்சு. இந்த செய்தி கூட நம்முடைய சகோதரர்கள் எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாது, சைப்ரஸ் வந்து முஸ்லீம்கள் கைப்பற்றினாங்கன்றது. அப்ப எனவே இந்த சைப்ரஸை கைப்பற்றுகின்ற அந்த படை நகர்வு செய்கின்ற போது உஸ்மான் அந்த முஸ்லீம் படைகள் ஒரு ஐடியா பண்ணாங்க என்னன்னு சொன்னா, கொனஸ்தாந்தி நோபிள் சொல்லக்கூடிய இஸ்தான்புல், அன்றைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவ சாம்ராஜ்யமாக இருந்த பீசன்தீனி என்று சொல்வார்கள், அந்த பிராந்திய அந்த கிறிஸ்தவ சாம்ராஜ்யத்துடைய மிக முக்கியமான ஒரு நகராக, தலைநகர், அதாவது மிக முக்கியமான நகராக இருந்த இந்த இஸ்தான்புல், இன்றைக்கு இருக்கக்கூடிய துருக்கியில இஸ்தான்புல், இதை கைப்பற்றுகின்ற ஒரு குஸ்தந்தீனியாவை கைப்பற்ற முஸ்லீம் படைகின்ற ரசூலா முன்னறிப்பு செஞ்சாங்களே, அது பின்னாடி உஸ்மான் கிலாபத்தில் முகமது அல் ஃபாத்திஹ் என்று சொல்லக்கூடிய வெற்றிப்பட தளபதி அதை கைப்பற்றினார் நம்ம பாக்குறோம். அப்ப ரசூல் சல்லா அந்த மூசா அந்த உஸ்மான் ரதியல்லாஹு சொல்றாங்க, நீங்க குஸ்தந்தீனியாவை கைப்பற்றணும்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும், இந்த அந்தலுசை நீங்க கைப்பற்றுங்க. அந்தலுசை நீங்க கைப்பற்றுனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன செய்யலாம், கடல் வழியாக சென்று லேசாக குஸ்தந்தீனியாவை கைப்பற்றலாம். அந்தலுசை நீங்க கைப்பற்றலன்னு சொன்னா நீங்க கைப்பற்ற செல்லுகின்ற போது, அதாவது மேற்கு பக்கமாக இருக்கக்கூடிய இந்த அந்தலுஸ் வந்து கிறிஸ்தவ சாம்ராஜ்யமாக இருக்கின்ற காரணத்தினாலும், அந்த கிறிஸ்தவ செல்வாக்கோடு இருக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தோடு இருக்கின்ற காரணத்தினாலும், அதனால உங்களுக்கு எதிர்ப்பு வரலாம் என்ற அடிப்படையில உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் முதலாவதாக இந்த சிந்தனையை முன் வச்சாங்கன்றத நம்ம வரலாற்றுல பாக்குறோம். பின்னாடிதான் இப்ப நாங்க நேரத்தோட பார்த்தது போல மூசா பின் நுசைத் ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த ஹலீஃபா வலிது பின் அப்துல் மலிக் இந்த அனுமதி கிடைச்ச உடனே இந்த படை நகர்வு முன்னெடுக்கிறதுக்கான முயற்சியில மேற்கொண்டார். என்ன செய்யற, முதலாக தரீஃப் பின் மாலிக் என்று சொல்லக்கூடிய ஒருத்தருடைய தலைமையில 500 பேர் கொண்ட அதாவது படைகளோட ஒரு சின்ன படையோட அனுப்புறாரு. நீங்க என்ன செய்யுங்க, 4 கப்பல்கள்ல நீங்க போய் ஸ்பெயின்ல நிலவரத்தை பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி. இவங்களுடைய பயணமே வெற்றியா தான் இருக்குது. இவங்க போகின்ற போது அந்த ஸ்பெயின்ல இருந்த சூழல் எல்லாம் பார்த்துட்டு உரிய தகவல்கள் எல்லாம் இவங்க கொண்டு வந்து அந்த வெற்றி செய்திகளோட ஸ்பெயினுடைய நிலைமை என்ன, எப்படி போகலாம், என்ன செய்யலாம்ன்ற முழு தகவலையும் இவங்க கொடுக்கறாங்கன்ற செய்திகளை பாக்குறோம். ஆனா இந்த ஸ்பெயினை வெற்றி கொள்ளுகின்ற இந்த படை நடவடிக்கையில மூசா பின் நுசைர் ரஹிமுல்லாஹ் அவருக்கு பல சவால்கள் காத்து நின்றுச்சு. என்ன சவால் சொன்னா, முதலாவது இந்த ஸ்பெயின் என்ற தேசத்தை பத்திய எந்த ஒரு பரிச்சயமும் அறிவும் முஸ்லிம்களுக்கு கிடையாது. அடுத்தது முஸ்லிம் படைகள் எல்லாம் பெரும்பாலும் சாதாரண கழுதைகள், ஓரளவு குதிரை, அதெல்லாமே சாதாரண படைகள் தான். அங்க ஸ்பெயின்ல வந்து பெரிய கிறிஸ்துவ சாம்ராஜ்யமே இருக்குது. அங்க மிகப்பெரிய அதாவது கடைசியாக ரொட்ரிகோ என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னண்ட ஆட்சி, கூத்து விசிகோத்திக் சொன்னமே விசிகோத்திக் கிங்டம் சொல்லுவாங்க, அந்த ஆட்சி அங்க நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பெரிய படை பட்டாளம் எல்லாம் இருக்கக்கூடியது, அவங்கள்ட்ட நிறைய குதிரை படைகள் அது போன்ற பலமான படைப்பலம் அங்க இருக்குது. அப்ப இதை எதிர்கொள்வதாக இருந்தா முஸ்லிம்களை அதுக்கேற்ற மாதிரி தயார்படுத்தணும். எல்லாவற்றுக்கு மேலாக பெரியோரு படையை கொண்டு செல்வதற்கான போதிய கப்பல் முஸ்லிம்கள்ட்ட இல்ல. அப்ப கப்பல் தேவைன்னு சொன்னா துறைமுகம் தேவைப்படுது, அதுக்கேற்ற பயிற்சி, அதுக்கேற்ற தொழில்நுட்பம் எல்லாமே தேவைப்படுது. இந்த சவால்களை எல்லாம் வெற்றி கொள்வதற்கு இந்த சவால்களோட சேர்த்து அதாவது சியூட்டான்னு சொல்வார்கள், இன்றைய அதாவது மொரோக்கோவுடைய கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு துறைமுகம். இந்த துறைமுகம் தான் ஜிப்ரல்டார், அதாவது ஜபல் தாரிக்கு செல்வதற்கான சிறந்த அந்த கடல் வழி மார்க்கத்துக்கான மிகச்சிறந்த துறைமுகம். இந்த அரபில சப்தான்னு சொல்வார்கள், இன்னைக்கு சியூட்டான்றது. இந்த சியூட்டா வந்து ஒரு கிறிஸ்தவ மன்னர் ஆட்சியில இருந்துச்சு. இப்போ மூசா பின் நுசைர் ரஹிமஹுல்லாஹ் இது பெரிய சவால். கப்பல் தேவை, சரியான துறைமுகம் தேவை, படைப்பலம் தேவை, அதுக்கேத்த மாதிரி தயார்படுத்தணும். செல்வதாக இருந்தா நம்ம முன்னாடி செல்லுங்கன்றது முதுகுக்கு பின்னாடி ஒரு கிறிஸ்தவ சாம்ராஜ்யம் இருக்குது, போராட்டமே அவங்களோட தான். அப்ப என்ன செய்யலாம், இந்த இங்க இருக்கக்கூடிய இந்த மன்னர் என்ன செய்யறது, இத ஒரு முடிவு கொண்டு வரணும். அடுத்தது இந்த சியூட்டா துறைமுகம் இருந்தால் தான் என்ன செய்யலாம், லேசாக நம்ம ஸ்பெயினுக்குள்ள போகலாம் என்ற ஒரு நிலை இருக்கின்றதால இது பெரிய ஒரு சவாலாக இருந்தது. இந்த சவால்களுக்கு மத்தியில எல்லாவற்றுக்கு மேலால இந்த இடத்துல போராட்டத்துக்கான போர் வீரர்களாக தயார்படுத்த வேண்டியவர்கள் பர்பர் என்று சொல்லக்கூடிய வடஆப்பிரிக்காவிலே உள்ள அந்த பர்பர் என்று சொன்னா அடிப்படையில நீக்குற மக்களுக்கு தான் சொல்லுவாங்க. ஆனால் எல்லாருமே முழுக்க முழுக்க இதுல கலந்து கொண்டு எல்லாமே நீக்கிறோம் என்று சொல்லலாது. ஐரோப்பா வழித்தோன்றர்களும் இதுல இனக்கலப்பிரிக்கலாம் நம்ம பார்க்கலாம். இந்த சம்பந்தமான செய்தியில பாக்கின்ற போது வெள்ளை கருப்பு இனக்கலப்பு வந்து இருக்கலாம் இந்த செய்தியில. அப்ப இந்த மக்களை சரியாக பயிற்றுவிக்கிறார் அதாவது மூசா பின் நுசைர் ரஹிமஹுல்லாஹ். என்ன பயிற்றுவிப்பு, அவங்களுக்கு சரியான தனியான வகுப்புகள் அவர் வைக்கிறார். மார்க் அடிப்படைகளை சொல்லி, இஸ்லாமிய அடிப்படைகளை சொல்லி, ஒரு இஸ்லாமிய நல்ல போராட்டத்துடைய சிறப்புகளை சொல்லி, எப்படி நம்ம இந்த போராட்டத்தை நம்ம எதிர்கொள்ளணும், எதுக்கு அவனை நம்ம போராடணும்ன்ற ஜிஹாதுடைய சிறப்புகளை எல்லாம் சொல்லி சிறந்த அதாவது வழிநடாத்தலின் மூலமாக இந்த மக்கள் அவர் ஒரு பயிற்றுவிப்பு கொண்டு வரார். யாரே, மூசா பின் நுசைர் ரஹிமஹுல்லாஹ். இப்படி செல்லுகின்ற போதுதான் அடுத்த ஒரு பிரச்சனையாக இருக்கிறது என்ன, சந்தர்ப்பம் இருக்கின்ற போதுதான் எதிர்பாராத விதமாக அப்ப இந்த சியூட்டான்ற இடத்துக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு நிலப்பரப்புக்கு தான், ஒரு பிரதேசத்துக்கு தான் தஞ்சான்னு சொல்வார்கள். இன்றைக்கு தஞ்சா என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இந்த தஞ்சாவுக்கான வாலியாகத்தான் பர்பர் இனத்தை சேர்ந்த தாரிக் பின் ஜியாத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், நீ யாரு, மூசா பின் நுசைர் ரஹிமஹுல்லாஹ் அவர்களால அந்த இடத்துக்கு பொறுப்பானாளராக நியமிக்கப்பட்டிருந்தாங்க. இவர் தான் பின்னால் ஸ்பெயினுக்கான படை தளபதியா தெரிவு செய்யப்படுறார் வாலியால. இப்ப இந்த மாதிரியான முன்னெடுப்புகளை மேற்கொண்டிருக்கின்ற சமயத்துல திடீர் என்று எதிர்பாராத விதமான ஒரு உதவி கிடைக்கிறது. என்ன உதவி, இந்த நான் சொன்ன சியூட்டா என்ற துறைமுக, சியூட்டா என்ற அந்த துறைமுக பிரதேசத்தை ஆண்ட கிறிஸ்தவ மன்னன் யூலியான் இந்த தஞ்சா என்ற பகுதியில் இருந்த தாரிக் பின் ஜியாதுக்கு அவர் மெசேஜ் பண்றாரு, நான் உங்களுக்கு ஸ்பெயினுக்கு நீங்க போர் தொடுக்கிறதாக இருந்தா உங்களுக்கு தேவையான சகல உதவிகளை நான் செய்ய தயாராக இருக்கிறேன். உங்களுக்கு கப்பல் தேவையான கப்பல் நான் தருவேன், அது போல ஸ்பெயின்ல உள்ள சகல விதமான அந்த செய்திகளை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லி சொல்றார். ஏன் நாம் அப்படி செஞ்சார், அந்த மன்னர் ஏன் அப்படி செஞ்சார்னு சொன்னா, அங்க ரொட்ரிகோன்ற மன்னர் தான் இருக்கிறாரு ஸ்பெயின்ல. இவருக்கு முன்னாடி ஹுயிட்ஷா என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னர் தான் அந்த இடத்துல ஆட்சி பண்ணார். இந்த ரொட்ரிக் ஒன்றுவர் அந்த படையில இருந்த ஒரு தளபதி, புரட்சியின் மூலமாக அந்த ஹீட் சார்ந்த மன்னரை தோக்கடிச்சு இவர் பலவந்தமாக ஆட்சியை கைப்பற்றார் ஸ்பெயின்ல. இதனால அந்த ஹீட்சாவுடைய ஆதரவாளர்கள் ஒருத்தராக இந்த யூலியாண்ட மன்னரும் இருந்தாரு. இந்த ஹீட்சாவுடைய ஆதரவாளர்கள் எல்லாம் எப்படியோ இந்த ரொட்ரிகோவை தோக்கடிக்கணும் அதுக்கான சந்தர்ப்பத்தை பார்த்து கொண்டிருந்தாங்க. சரியான சந்தர்ப்பம் இருந்துச்சு. முஸ்லீம்கள் ஸ்பெயினை கைப்பற்ற போகின்ற சமயத்தில் என்ன செஞ்சாங்க, நாங்க உங்களுக்கு தேவையான உதவிகளை தர்றோம்ன்றது. இது மூசா பின் உசைர் ரஹிமுல்லா அவர்களோ தாரிக் பின் ஜியாத் ரஹிமுல்லா அவர்களோ நினைக்காத ஒரு உதவி. என்ன உங்களுக்கு துறைமுகம் கிடைச்சது கையில. அப்ப எனவே அந்த துறைமுகத்திலிருந்துதான் தாரிக் பின் ஜியாத் தலைமையிலான இந்த படத்தை இந்த படை ஸ்பெயினுக்கு சுமார் 12,000 படைகளோட ஸ்பெயினுக்கு இந்த இஸ்லாமிய படை புறப்பட்டு செல்கிறது. அதுக்கு முன்னாடி தாரிக் பின் ஜியாத பத்தி நம்ம பார்ப்போம். இவர் ஒரு பர்பர் இனத்தை சேர்ந்தவர் என்று சொன்னா, இந்த தாரிக் பின் ஜியாத் சம்பந்தமான சில கார்ட்டூன்கள் கூட வந்து அதுல கூட அவரை கருப்பராகத்தான் காட்டிருப்பாங்க. ஆனா உண்மையிலே தாரிக் பின் ஜியாத வரலாற்று நம்ம எடுத்து பார்ப்போம்னு சொன்னா, அவர் வந்து அதாவது ஐரோப்பிய இனக்கலப்பை சேர்ந்தவராக, அதாவது வெள்ளை நிறமுள்ள நீல நிற கண்களை உடையவராக, அதாவது செம்மஞ்சள் முடிய உடையவராகத்தான் தாரிக் பின் ஜியாத் ரஹிமுல்லா அவர்கள் இருந்தார் என்று சரியா பாக்கிறோம். ஒரு நல்ல வீரமுள்ள நல்ல மார்க்கப்பட்டுள்ள அதாவது நல்ல அதாவது அர்ப்பணிப்பு செய்ய வேண்டும் என்ற குணமுள்ள ஒரு வீர தளபதியாக இவர் இருந்தார். ஏன் தாரிக் பின் ஜியாத் ரஹிமுல்லா அவர்கள் தெரிவு செஞ்சாங்கன்னு சொன்னா, போகக்கூடிய மக்கள் எல்லாமே பர்பர். அப்ப அவங்களுக்கு எல்லோருக்குமே அரபு தெரியாது. ஆனா தாரிக் பின் ஜியாத் ரஹிமுல்லா அவர்கள் அரபையும் விளங்கக்கூடியவராக அவருடைய தாய்மொழியிலையும் தேர்ச்சி பெற்றவராக இருந்தார். அதனாலதான் அந்த பெரும்பான்மை மக்களை வழிநடத்தக்கூடிய ஒருத்தர் அந்த மக்களே உள்ள ஒருத்தராகத்தான் இருக்க வேண்டும் என்ற அமைப்பில்தான் இந்த எல்லா விதமான பொருத்தத்தையும் கண்ட மூசா பின் உசைர் ரஹிமுல்லா அவர்கள் தாரிக் பின் ஜியாத் ரஹிமுல்லா அவர்களை தெரிவு செய்கிறார். தெரிவு செஞ்சு இந்த சியூட்டா என்ற அந்த துறைமுகத்திலிருந்து இஸ்லாமிய படை செல்கிறது. முதலாவது அவங்க எங்க கைப்பற்றாங்கன்னு சொன்னா, அதாவது ஜிப்ரல் தாருக்கு கிழக்கு பக்கமாக இருக்கக்கூடிய பல்லியரிக் ஐலண்ட் சொல்லுவார்கள், ஜுசருல் பல்லியார்னு சொல்லுவாங்க, இதைத்தான் கைப்பற்றாங்க. ஏன்னு சொன்னா அது அதை கைப்பற்றினா தான் என்ன செய்யலாம், அங்கிருந்து எதிர்ப்பு வரலான்ற காரணத்தினால இன்றைக்கு அதை பல்லியரிக் ஐலண்ட் நீங்க பாக்கலாம் ஸ்பெயின் பக்கத்துல, இது முழுக்க கைப்பற்றப்படுகிறது. இதை கைப்பற்றிய உடனே ஜசீரத்துல் ஹலரா என்று சொல்லக்கூடிய அடுத்த ஒரு பிரதேசத்தை, அதாவது இஸ்லாமிய அந்த கலீபா இந்த அதாவது படை தளபதி இந்த இஸ்லாமிய படை வந்து வெற்றி கொள்கிறது. அது அந்த படைக்கு அவங்க வெற்றி கொண்ட உடனே இந்த ஜுசர் பலியார் இந்த பகுதியை அவங்களோட பயணம் எல்லாமே வெற்றியா தான் அமையுது. இந்த பலியாரிக் ஐலண்ட் அவங்க வெற்றி கொண்ட உடனே அடுத்ததாக அவங்க என்ன செய்றாங்கன்னு சொன்னா, அதாவது இந்த அங்க அந்த படைய கொண்டு போய் சென்ற உடனே இந்த சின்ன சின்ன வெற்றிகள் எல்லாம் வெற்றி கொண்ட பின்னர் அங்க உள்ள ஒரு மிக முக்கியமான ஒரு இடத்துக்கு இவங்க போறாங்க. போகின்ற போது இவங்க ஒரே அடிக்கு என்ன செய்யல, போர் தொடுக்கல. அங்குள்ள மக்கள்கிட்ட கேக்குறாங்க வந்து, நீங்க ஒன்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்க அல்லது எங்களுக்கு நீங்க ஜிசியாவை கட்டுங்க. இதான் இஸ்லாமிய படைகளுடைய முன்னெடுப்பு இப்படிதான் இருக்கு. ஒன்று நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்க அல்லது எங்களுக்கு ஜிசியாவை கட்டுங்க, உங்களுக்கு 3 நாள் நாங்க டைம் தாரோம் சொல்லி சொல்றாங்க. ஆனா அந்த படைகள் என்ன செய்யல, அதுக்கான அவங்க எந்த இதையுமே எதிர்கொள்ளல. அந்த அதாவது இந்த ஸ்பெயினுடைய பாதுகாப்பு படைகளாக இருந்தவங்க தான், அவங்க கரையோர பாதுகாப்பு படைகளாக இருந்தவங்க, அவங்க போருக்கு வராங்க. இதனால இஸ்லாமிய படைகள் லேசாக அந்த படையை வெற்றி கொள்றாங்க. வெற்றி கொண்ட உடனே இப்ப ரொட்ரிகோ தான் அங்க மன்னர் ஆகிறாரு. அப்ப எனவே இந்த இவங்க நினைக்கல, எதிர்பாராத இப்படி ஒரு தோல்வி வரும் கிறிஸ்தவ படைகள் நினைக்கல. உடனே அந்த கிறிஸ்தவ பட தளபதி ரொட்ரிகோவுக்கு கடிதம் எழுதுறாரு, ஒரு கூட்டம் வந்திருக்கிறார்கள், இவங்க வானத்திலிருந்து அப்படியே அந்த வசனத்தில் அப்படியே சொல்றார், இவங்க வானத்தில அதாவது லா நதிரி அஹும் மின் அகலில் அருள் அம் மின் அகலி சமா அப்படியே சொல்றார். இவங்க வந்து வானத்தில் உள்ளவங்களா பூமியில் உள்ளவங்களான்னு தெரியாது, ஒரு புதுமையான ஒரு கூட்டம் ஒன்று வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த முஸ்லீம் படைய தளபதி முஸ்லீம் அதாவது படையை பத்தி சொல்றார். ஏன் அவங்க அப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, அவங்க கண்ட போர் வரலாறு என்னன்னு சொன்னா, வந்து அதாவது கைப்பற்றக்கூடியவர்கள் உடனே என்ன செய்வாங்க, அங்கு உள்ள மக்களை பணையக்காரிகளாக பிடிப்பாங்க, பொருளாதாரத்தை சுரண்டுவாங்க. அவங்களோட மெயின் டார்கெட் அதான் தான் இருந்துச்சு. ஆனா முஸ்லீம் தளபதிகள் அதை சொல்லவே இல்லை, உங்களோட சொத்துக்கள் அவங்க அந்த மக்கள்கிட்ட சொத்துக்களை எல்லாம் டார்கெட் பண்ணல, நீங்க ஒன்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்க அல்லது எங்களுக்கு ஜிசியா வரியனியை கட்டுங்க, உங்களை என்ன செஞ்சிடும் நாங்க அப்படியே விட்டுறோம் என்பதுதான் இந்த முஸ்லீம் அதாவது படைகளுடைய கோரிக்கையாக இருந்ததை பாக்குறோம். அப்ப இதெல்லாம் அந்த மக்களுக்கு பெரிய ஒரு புதிய செய்தியாக இருந்தது. அடுத்தது இந்த முஸ்லிம் பட தளபதிகளுடைய வெற்றிக்கு இன்னொரு காரணம் என்னன்னு சொன்னா, ஏற்கனவே அங்கிருந்த ரொட்ரிகோட ஆட்சியில அந்த மக்கள் திருப்தியாக இருக்கல. மிக மோசமான நிலப்பிரபுத்துவம், அதாவது வர்க்கத்தனமான வர்க்க வேறுபாடுகள்லாம் காணப்பட்ட மக்கள் ஆட்சியில வெறுப்படைஞ்சிருந்தாங்க. அந்த சமயத்தில் இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு முன்மாதிரியான ஒரு படை நகர்வை கண்டவுடனே அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க, முஸ்லிம் படைகளால முஸ்லிம்களுடைய இந்த நடவடிக்கைகளால கவரப்பட்டார்கள் என்று செய்திகளை பார்க்கிறோம். அப்ப இந்த ரொட்ரிகோவுக்கு கடிதம் எழுதினவுடனே ரொட்ரிகோ என்ன செய்ய, சுமார் 100,000 பேர்களோட இந்த தாரிக் பின் ஜியாத் தலைமையிலான இந்த முஸ்லிம் படை எதிர்கொள்றதுக்காக வேண்டி வாராரு. இவங்க எல்லாருமே என்ன இந்த படை இந்த யுத்தம் இவங்க. அப்ப இந்த சமயத்துல முஸ்லிம் படை தாரிக் பின் ஜியாத் என்ன செய்யறாரு, தமக்கு இந்த ரொட்ரிகோ தலைமையிலான 100,000 படைய எதிர்கொள்றதுக்கான ஒரு சரியான பொருத்தமான ஒரு இடத்தை பாக்குறாரு. அந்த பொருத்தமான இடமாக பர்பாத் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்தை இவர் தெரிவு செய்யறாரு. அந்த இடத்துலதான் 12,000 முஸ்லிம் படைகள், 100,000 ரொட்ரிகோ தலைமையிலான 100,000 படையோட ரமலான் 28 ஹிஜ்ரி 92 ரமலான் 28 இந்த யுத்தம் நடைபெறுகிறது. இதுல முஸ்லிம் படைகள் வெற்றி கொள்ளப்படும், வெற்றி பெறுறன. அந்த ரொட்ரிகோன்ற அந்த மன்னர் எங்க போனான்னு தெரியாது, அவர் செத்து போனானா அல்லது காணாம போனானா அவன் சம்பந்தமான வரலாறு எதுவுமே பதியப்படல. இந்த வெற்றி முஸ்லிம்கள் அதாவது ஸ்பெயினுக்குள்ள நுழையத்தில் மிகச்சிறந்த ஒரு டேர்னிங் பாயிண்டாக இருந்தது. அதுக்கு பின்னாடி சின்ன சின்ன படைகளை எல்லாம் அனுப்பி என்ன செஞ்சாரு, தாரிக் பின் ஜியாத் பக்கத்தில் உள்ள ஏனைய கிராமங்களை எல்லாம் வெற்றி கொண்டார் என்ற செய்திகளை பார்க்கிறோம். இதுல ரெண்டு செய்தியை குறிப்பிடணும். தாரிக் பின் ஜியாத் சம்பந்தமாக வருகின்ற போது ரெண்டு, இந்த ஸ்பெயின் வெற்றி சம்பந்தமாக வருகின்ற போது ரெண்டு செய்தி சொல்வார்கள். ஒன்று, தாரிக் பின் ஜியாத் வந்து போன உடனே கப்பல்களை எல்லாம் எரிஞ்சிட்டார் ஒரு செய்தியை சொல்லுவாங்க. எப்படி, அவருக்கு சென்ற கப்பலை மக்களே கப்பல் எல்லாம் எரிஞ்சிட்டு சொன்னாராம், முன்னால படைகள் இருக்குது, பின்னால உங்களுக்கு திரும்பியெல்லாம் போக இயலாது, பின்னால கடல் தான் இருக்குது, எனவே நீங்க வெற்றி கொள்ளத்தான் வேணும் என்று சொல்லி ஒரு செய்தி பதியப்பட்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். இது ஒன்றும். அடுத்த, தாரிக் பின் ஜியாத் ஆற்றிய உருக்கமான உரை என்று சொல்லி அழகான அரபு இலக்கண வசன அமைப்புகளோட தொனிக்கக்கூடிய ஒரு உரையும் பதியப்பட்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். இது ரெண்டும் மூல கிரந்தங்கள் எதிலையுமே, அதாவது ஸ்பெயினுடைய வரலாறு சம்பந்தமாக பேசக்கூடிய மூல கிரந்தங்கள் எதுவுமே பதிவு செய்யப்படாத, இட்டுக்கட்டப்பட்ட, உறுதிப்படுத்தப்படாத செய்திகள் என்பதை நம்ம மனசுல பதிய வச்சுக்கொள்ளணும். அப்ப எனவே இந்த வெற்றியின் பின்னர் தாரிக் பின் ஜியாத் இந்த ஸ்பெயினுடைய நடுப்பகுதியை வெற்றி கொண்ட பின்னர் ஸ்பெயினுடைய தலைமையமா இருந்த துலைத்திலா என்ற பகுதி அதுக்கான ரூட் தெளிவாகிக்குது. அப்ப என்ன செய்யறார் இவர், எல்லா படைநகர்வையும் மூசா பின் உசைருடைய அனுமதியில்தான் செஞ்சாரு. ஆனா மூசா பின் உசேர் என்ன செஞ்சாரு, நீங்க அவசரமாக அடுத்த படை நகர்வுகளை மேற்கொள்ள வேண்டாம் என்று சொல்லி சொன்னாரு. ஆனா தாரிக் பின் ஜியாத் பாக்குறாரு, இப்ப தலைநகரத்தை வெற்றி கொள்றதுக்கான பாதை தெளிவா இருக்குது, எந்த தடையுமே இல்ல. உடனே போய் துலைத்திலாவை கைப்பற்றார். துலைத்திலாவை கைப்பற்றின உடனே ஸ்பெயினுடைய பெரும்பாலான பகுதியை முஸ்லிம்கள் கைப்பற்றிட்டாங்க. அப்ப துலைத்திலாவை கைப்பற்றின செய்தி மூசா பின் உசேர் ரஹிமுல்லாவுக்கு தெரிஞ்ச உடனே உருக்கமான ஒரு கடிதம் எழுதுறாரு, கொஞ்சம் கண்டன வார்த்தையோட. இதுக்கு பின்னாடி நீங்க அடுத்த படை நகர் எதையும் செய்ய வேண்டாம், ஏன்னா பயந்தார் என்னன்னு சொன்னா முஸ்லீம்களுடைய 12,000 பேர் தான் படை, அப்ப அதுலயும் ஜிஹாதில் நிறைய பேர் சயீத் ஆயிட்டாங்க. அப்ப இப்படி குறிப்பிட்ட படை வந்து உள்ளுக்கு போனா கிறிஸ்தவ படைகளால சுற்றி வளைக்கப்பட்டுச்சுன்னு சொன்னா என்ன செய்யலாம், பெரிய சிக்கலாக போகும். அடுத்தது படை ரீதியான அதாவது உதவிகளை செய்யறதுக்கும் சிக்கலா போகும் என்ற காரணத்தினால மூசா பின் உசைர் ரஹ்மத்துல்லாஹி இப்படி செய்யறார். செஞ்ச பின்னாடி தாரிக் பின் ஜியாத் மூசா பின் உசைர் ரஹ்மத்துல்லாஹிட்ட தனக்கு உதவி கேட்டு, அதாவது படைகளுக்கான உதவி, படை நகருக்கான உதவி இன்னும் ஆள் போதாது என்று சொல்லி உதவி கேட்டு அனுப்பின நேரம் இந்த தரீப் பின் மாலிக் தலைமையிலான 7,000 பேர் அனுப்பினார். அதெல்லாம் சேர்த்து 12,000 பேர் தான் இந்த பாதி பர்பாத் என்ற யுத்தத்தை, ரொட்ரிகோ தலைமையிலான யுத்தத்தை வெற்றி கொண்டாருன்றதை நம்ம பாக்கிறோம். அதுக்கு பின்னாடி இப்ப இன்னும் படை தேவைன்ற காரணத்தினால மூசா பின் உசைர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மேலதிகமாக அதாவது 18,000 படைகளை திரட்டார். இந்த 18,000 பேரும் ஷாம் ஏனைய அதாவது மிசர் போன்ற ஏனைய அரபு மண்ணில் இருந்த அந்த மக்களை தான் திரட்டார். திரட்டி கொண்டு இந்த ரெண்டு படை தளபதிகளும் ஸ்பெயினுக்குள்ள ஒரு ரெண்டு திசையால என்ன செய்யறாங்க, பல பகுதிகளை வெற்றி கொள்றாங்க. வெற்றி கொண்டு அதுக்கு பின்னாடி இந்த வெற்றிகள் எல்லாம் பிரான்சுடைய அதாவது ஸ்பெயினுடைய முக்காவாசி பகுதி வெற்றி கொள்ளப்படுகின்ற இந்த சந்தர்ப்பத்தில் தான் எதிர்பாராத ஒரு அழைப்பு வருகிறது வலீத் பின் அப்துல் மலிக் ரஹிமுல்லாட்டிருந்து. யாரு அன்றைக்கு இருந்து அப்பாசிய அதாவது உமைய கலிஃபாட்டிருந்து ஒரு அழைப்பு வருகிறது, நீங்க ரெண்டு பேரும் அவசரமாக டமஸ்கஸ்க்கு திரும்பணும்ன்றார். அப்ப இவருக்கு மூசா பின் உசைர் ரஹிமுல்லாவுக்கு இது பெரிய ஒரு கவலையாக இருக்கிறது. ஏன் வலீத் பின் அப்துல் மலிக் அப்படி ஒரு அறிவிப்பு விட்டார்னு சொன்னா, மூசா பின் நுசைருடைய முழு திட்டமாக இருந்தது குஸ்தன்தீனியா கொனஸ்தாந்தி நோம்புல கைப்பற்றது. அது ரோமர்களுடைய மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம். அப்ப இத இவர் இந்த படை நகர்வை மேற்கொண்டால் முஸ்லிம்களுக்கு பாரிய இழப்பு வரும், அடுத்து வளம் போதாது, எனவே இதை தடுத்து நிறுத்தணும் என்ற இப்போதைக்கு தேவையில்லை என்ற நோக்கத்துலதான் கலீஃபா கட்டளையிடுறாரு. ஆனா கட்டளை கடிபணிஞ்சு உடனே என்ன செய்யறாரு இவர் இந்த மூசா பின் உசைர் ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் தாரிக் பின் ஜியாது வராங்க. அதுக்கு பின்னாடி தாரிக் பின் ஜியாத் சம்பந்தமான எந்த செய்திகளை நம்ம காணல இஸ்லாமிய வரலாறு. அவர் எங்க போனார் என்ன செஞ்சார் செய்திகள் எதுவுமே காணப்படல. ஆனா மூசா பின் உசைர் ரஹ்மத்துல்லாஹி நம்ம எடுத்து பார்ப்போம்னு சொன்னா அவர் அதுக்கு பின்னாடி சுலைமான் பின் அப்துல் மலிக்கோட ஹஜ் செய்யறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இவரு கிடைக்குது. அப்ப இவர் ஹஜ்ஜுக்கு போறார். ஹஜ்ஜுக்கு போயிட்டு ஹஜ்ஜில ஒரு துவா கேட்கிறாரு, யா அல்லாஹ் நான் மரணிப்பதாக இருந்தா எனக்கு ஷஹாதத்துடைய மரணம் தான் தேவை, அப்படி இல்லைன்னு சொன்னா ரசூல்லாவுடைய பூமி மதீனாவில நான் மௌத்தாயிரும்னு சொல்லி துவா செய்யறார். இவர் சொன்ன இவருடைய துவாவை அல்லாஹுத்தால் அங்கீகரிக்கும் விதத்தில் இவர் ஹஜ் சென்று திரும்புகின்ற வழியில் மதீனாவிலே மரணிச்சார் என்ற செய்தியெல்லாம் பாக்குறோம். கிட்டத்தட்ட 75 வயசு. இவ பாருங்க அவங்களுடைய அந்த பல தலைவர்கள நோக்கம் பெரிய சொத்து சொத்தோ செல்வமோ இது பண்றதோ இல்ல, அவருடைய அந்த வீரத்தின் காரணமாகத்தான் அதுக்கு பின்னாடி அஹுதுல் உலாத் என்ற ஒரு காலம் ஆரம்பிக்குது. என்னன்னு சொன்னா டமஸ்கஸில் உள்ள மெயின் ஹலீஃபாவுடைய கட்டுப்பாட்டின் அங்க வாளிகளுடைய தலைமையில ஸ்பெயின் வந்து என்ன செய்யப்படுகிறது நிர்வகிக்கக்கூடிய அந்த பகுதி. அதுக்கு முதல் வாளியாக நிறைவேற்றது இந்த அப்துல் அசீஸ் யாரு மூசா பின் உசைர் ரஹ்மத்துல்லாஹுடைய மகன் தான். அந்த ஹலீஃபாவால இவர் தான் அங்க சுலைமான் பின் அப்துல் மலிக் செய்றாரு. இந்த இவருடைய மகன் தான் அங்கு முதலாவது வாளியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த வாளியுடைய வாளிகளுடைய ஆட்சி காலம் அதுக்கு பின்னர் ஸ்பெயின்ல உருவாகியது என்ற செய்திகளை பார்க்கிறோம். இதுதான் ஸ்பெயினுடைய வெற்றி சம்பந்தமாக நம்ம சுருக்கமாக பார்க்கக்கூடிய செய்தி. இந்த வரலாற்றிலிருந்து நாங்கள் படிக்கின்ற பாடங்கள் இன்ஷால்லா இன்னொரு அமர்வு வேண்டும். இதனுடைய அடுத்த பகுதியை சொல்வதற்கு இது ஒரு பகுதி தான் நான் சொல்லியிருக்கிறேன், அடுத்த ஒரு பகுதி இருக்கிறது மிகப்பெரிய ஒரு பகுதி. அந்த பகுதி இன்ஷால்லா இன்னொரு அமர்வில் நாங்கள் பார்ப்போம். இந்த வரலாற்றில் நம்ம என்ன பார்க்கலாம்னு சொன்ன சகோதரர்களே, ஒரு நல் முஸ்லிம்களுடைய வெற்றிக்கு மிகச்சிறந்த இதாக இருந்தது அவங்கள்ட்ட காணப்பட்ட மார்க்க சிந்தனைகளும் இஸ்லாமிய விழுமியங்களும் இஸ்லாமிய அடிப்படையிலான அவங்களுடைய செயற்பாடுகளும் அவங்களுடைய நோக்கமும். என்றைக்கு அவங்களுக்கு மத்தியில கனிமத்து மீதான ஆசையும் அதாவது இனரீதியான ஒரு ஆசையும் இந்த மாதிரியான தேவையில்லாத எண்ணங்கள் எப்போ அது நுழைஞ்சோ அன்றைக்கு அந்த முஸ்லீம்களுடைய வெற்றிக்கு வீர அதாவது வெற்றி அதாவது தோல்வியாக மாறுறதுக்கான ஒரு சரித்திரமாக இருப்பதை நம்ம இஸ்பெயின் வரலாற்றிலிருந்து பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு அமர்விலே நாங்கள் என்ன செய்வோம் இதனுடைய அடுத்த ஒரு சந்தர்ப்பத்தினுடைய அடுத்த பகுதியை நம்ம பார்த்த பின்னர் தான் இஸ்பெயினுடைய வரலாற்றிலிருந்து நம்ம தோல்வியிலிருந்து நம்ம பெற்ற பாடங்கள் என்ற பகுதிகளை பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ் நான் நினைக்கிறேன் எதிர் வருகின்ற வியாழக்கிழமை ஜுபைர் சென்ற மாதாந்த பயானிலே இதனுடைய அடுத்த பகுதி அதான் மிக முக்கியமான ஒரு பகுதி. அந்த பகுதியிலே இன்ஷால்லா நாங்கள் இதனுடைய மீத வரலாற்றை படிப்பதோடு அதனுடைய மேலதிகமான படிப்பினைகளையும் நமக்கு தேவையான சில வரலாற்று குறிப்புகளையும் உங்களோட பகிர்ந்து கொள்ள விளைகிறோம். ஹாதா மா இந்தி வல் இல்மு இன்தல்லாஹ் அகூலு கௌலி ஹாதா அஸ்தஃகுல்லாஹு லி வலக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.